மூக்க பஞ்சசதி பாதாரவிந்த சதகத்தில் ஒரு ஸ்லோகம், கதம் வாச்சாலோபி பிரகட மணிமஞ்சீர நினதைஹி சதைவானந்தார்திரான் விரச்சயதி வாச்சம் நியமஜனான் பிரகிருத்யா தே ஷோணச்சவிரபிச்ச காமாட்சி சரணா மனீஷா நைர்மல்யம் கதமிவ நிருணாம் மாம்சலயதே அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, வாச்சாலகான வாயாடி பேசிகிட்டே இருக்கிற இந்த பாதாரவிந்தம் வந்து மணி கா பாதாரவிந்தத்தில் கட்டிருக்கிற சலங்க சத்தம் பண்ணுறது, இந்த மணியை வச்சுட்டு ஓயாத பேசிகிட்டே இருக்கு வாயாடியாக இருக்கிற இந்த பாதாரவிந்தம் எப்பவும் வாசம்யமஜனான் வாக்கை அடக்கின முனிவர்களுக்கு பெறாதத்தை கொடுக்கறது. அம்பாவோட சரண தியானம் மகாவிரிவா கூட மூக்கு பஞ்சத்தை பற்றி பேசும்போது அம்பாவோட சரண தியானம் தான் பண்ண வேண்டிய காரியம், அது பண்ணால் நம்ம நிறைஞ்சிருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லுவார். அந்த மாதிரி அந்த பேரானந்தம் வந்து மகான்களுக்கு அம்பாவோட பாத ஸ்மரணத்தினால் கிடைக்கிறது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் இப்படி சொல்லியிருக்க. உன்னோட பாதாரவிந்தத்தில் சலங்க இருக்கிறதுனால ஓயாத சத்தமாக இருக்குது, ஆனால் வாக்கு அடக்கி மௌனமாக முனிவர்களாக இருக்கிறவளுக்கு இந்த பாதாரவிந்தம் ஆனந்தத்தை கொடுக்கறது. பொதுவாக பேசாமல் இருக்கிறவளுக்கு யாராவது சத்தம் போட்டுட்டே இருந்தோன்னா பிடிக்காது இல்லையா, அதுக்கு மாறுதலாக விரோதாபாசமாக இருக்குது அப்படின்னு விளையாட்டை சொல்கிறார். இன்னொரு செகண்ட் பார்ட்லேயும் அதே மாதிரி தான், அதே அலங்காரத்தை யூஸ் பண்ணி பாதாரவிந்தம் சிக்கச்சேவைன்னு இருக்குது, ஆனால் நமஸ்காரம் பண்ணுற மனுஷாலோட மனசில் வெண்மையை உண்டாக்குறது, அதாவது தூய்மைப்படுத்துறது மனசை அப்படின்னு ஒரு இந்த அழகான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை படித்தபோது எனக்கு சுவாமிகள் ஞாபகம் வந்தது. இது சுவாமிகளுக்கு பொருந்தும் அப்படின்னு எனக்கு எப்படின்னா, மகாபிரிவா மௌனமாக இருந்தா அதிகமாக, அந்த அவருடைய 80s ஹண்ட்ரட்ஸ் வரைக்கும் அந்த டைமில் தான் நம்ம சுவாமிகள் பிரிவாட்டை ஸ்ரீமத் பாகவத பாராயணம் பிரவச்சனம் எல்லாம் பண்ணியிருக்கார். அதாவது சுவாமிகள் பேசிகிட்டே இருந்தார் பிரிவாட்டை போய், அவள் கூப்பிட்டு தான் பேசினார். அங்கே போய் எங்கே இருந்தாலும் மகாகான் சத்தாரா எல்லா இடத்துலையும் போய் அங்கங்கே பிரிவா பிரவச்சனம் பண்ண சொல்லுவாள், பாராயணம் பண்ண சொல்லுவாள், ரொம்ப ஆனந்தமாக கேட்பாள் உட்கார்ந்துட்டு. அப்படி சுவாமிகள் பேசிகிட்டே இருந்தார், மௌனமாக இருந்த மகாபிரிவாளுக்கு அது ரொம்ப ஓப்பாக இருந்தது. அதை ரொம்ப கொண்டாடி ஒவ்வொரு வருஷமும் வர சொல்லி கேட்டு சந்தோஷப்பட்டிருக்கா அப்படின்னு இந்த முதல் பார்ட்டில் இருக்கிற பாதாரவிந்தத்துக்கும் சுவாமிகளுக்கும் இது ஒரு பொருத்தம்னு தோணித்து, இந்த ரெண்டாவது பார்ட்டில் சிவப்பாக இருந்தாலும், அதாவது ரஜஸ் அப்படின்னா சிவப்பு, அந்த பாதாரவிந்த ரஜஸோடு இருந்தாலும் வரவாளுக்கு வெண்மை சத்துவ குணத்தை கொடுக்கறது அப்படின்னு விளையாட்டாக கவி சொல்கிறார். இது வந்து சுவாமிகள் விஷயத்தில் ஒரு விதமாக பொருந்தும். எப்படின்னா, சுவாமிகள்கிட்ட வந்து பழகினவா வந்து எப்படி சுக்ரீவன் விபீஷணன்லாம் ராமரை புரிஞ்சுண்டானா கூட பகவான்னு புரிஞ்சுண்டா ஒரு க்ஷணம் புரியும், அடுத்த க்ஷணம் அது மாதிரி இப்போ புரியாமல் அவருக்காக அழுதா அப்படிலாம் வர மாதிரி சுவாமிகள்கிட்ட பழகும்போது ஜனங்கள் அவ்வளோ அவ்வளோ புரிஞ்சிக்கல. அவருக்கு வந்து சுவாமியில் அவருக்கு கல்யாணம் ஆகி நிறைய குழந்தைகள் இருந்தார். 60 அவர் சன்னியாசம் வாங்கிட்டு ஆற்றுலேயே இருந்தார். 60 அவர் சன்னியாசம் வாங்கிட்ட போது இவ்வளோ குழந்தைகள், இதுக்கப்புறம் சன்னியாசம் என்ன, நான் கூட சன்னியாசம் வாங்கிப்பேன் இந்த வயசாச்சுன்னா எல்லாம் அதாவது அனுபவிச்சாச்சு, இனிமேல் சன்னியாசம் வாங்கிக்கிறதுல என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்கிட்டே சொல்லியிருக்கா. அது அவர் புரிஞ்சுக்காதனால சுவாமிகள் வந்து இந்த ஃபேமிலி பிளானிங் கான்ட்ரசெப்ஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற தர்மசாஸ்திரத்தில் ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தார். மகாபிரிவா எவ்வளோ உறுதியாக அதில் இருந்திருக்கா அப்படிங்கிறதுக்கு நேற்று ஒருத்தர் லலித் மனோகருங்கிறவர் அனுபவங்களை ஷேர் பண்ணியிருக்கார். அதில் பிரிவா ஒரு இன்சிடென்ட் சொல்கிறார். மகாபிரிவா சொல்லி ஹிந்து பேஜில் ஹிந்து பேப்பரில் அப்போ 1968 காஞ்சி ஆச்சாரியா டஸ் நாட் அப்ரூவ் ஃபேமிலி பிளானிங் அப்படின்னு நியூஸ் ஐட்டம் மேஜராக ப்ராமினெண்ட்டாக போட்டான். அப்போ இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர், அவர் சந்திரசேகர்னு ஒரு யூனியன் மினிஸ்டரை பெரியவாட்ட போய் நீங்கள் பேசுங்கோ, அதை வாபஸ் வாங்க சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். உடனே அந்த சந்திரசேகர் வந்து பெரியவாட்ட வரார். வந்து நமஸ்காரம் பண்ணி, இந்த மாதிரி நாங்கள் கோடி கோடியாக செலவு பண்ணுறோம் இந்த ஃபேமிலி பிளானிங்காக, பாப்புலேஷன் கண்ட்ரோல் இம்பார்ட்டன்ட் நாங்கள் நினைக்கிறோம், நீங்கள் இப்படி சொன்னால் ஜனங்கள் நாங்கள் சொல்கிறத கேட்க மாட்டா, அதனால் நீங்கள் இதை வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சந்திரசேகர் சொல்கிறார். அதுக்கு மகாபெரிவா சொன்னாலாம், சரி வாபஸ் வாங்கிட்டேன் அப்படின்னா. உடனே அவர் என்னடான்னு பார்த்துறான், ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னா. என்ன கண்டிஷன் அப்படின்னா, பெரியவா சொன்னாலாம், எங்கிட்ட ஜனங்கள் வரவாழ்ல யாராவது சில பேர் எங்களுக்கு குழந்தையே பிறக்கல என்ன சொல்கிறா, சில பேர் பொண்ணாக பிறக்கிறது ஒரு பிள்ளை வேணுங்கிறா, சில பேர் பிள்ளையாக பிறக்கிறது ஒரு பொண்ணு வேணுங்கிறா, அந்த மாதிரி ஒரு மூணு பேர் நான் அனுப்புகிறேன், நீங்கள் டெல்லியில் ஒரு மூணு வருஷம் வச்சுக்கோங்க, யார் பிள்ளை கேட்குறாளோ அவளுக்கு பிள்ளை குழந்தை, யார் பொண்ணு கேட்குறாளோ அவளுக்கு பொண்ணு குழந்தை, யார் குழந்தை இல்லைன்னு சொல்கிறாளோ அவளுக்கு குழந்தை பிறக்கணும், இப்படியெல்லாம் உங்கள் சயின்ஸை வச்சு நீங்கள் பண்ணிட்டேன்னா நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னா. அவர் எப்படி பண்ண முடியும், ஏன்னா இதை போய் சொல்லு உன்னோட ப்ரைம் மினிஸ்டர்ட்டுன்னு சொல்லிட்டா பிரிவா. அப்போ சொன்னாலாம், உன்னால் க்ரியேட் பண்ண முடியாது, அப்போ டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை அப்படின்னு சொல்லியிருக்கா. மேலும் தீர்க்க தரிசனத்தோடு ஒன்று சொல்லியிருக்கா, மற்ற மதஸ்தர்கள்லாம் உங்கள் பேச்சு ஒன்றும் கேட்குறதில்ல, இந்த ஹிந்து மதத்துலேயும் ரொம்ப ஏழைகள் ஒன்று ரெண்டு தான் குழந்தை இருக்குது, ரொம்ப பணக்காராலும் பெற்றுக்கிறதில்ல, மிடில் கிளாஸில் தான் ஒரு மூணு நாலு பெற்றுக்கிறாளாக இருக்கும், அதுக்கு நீங்கள் அதை தடுக்கிறதுக்கு இவ்வளோ பிரச்சாரம் பண்ணுறீள், நீங்கள் அப்படி பண்ணி உங்கள் ப்ரோக்ராம் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா 30-40 வருஷத்தில் இன்டெலிஜென்ஷியாவே கம்மியாக இருக்கும், இந்த மிடில் கிளாஸ்லேருந்து இன்டெலிஜென்ட் பீப்புள் வருவா அது ரொம்ப கம்மியாக போயிடும் அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கா. அவ்வளோ தூரம் ஃபேர்மாக இந்த ஃபேமிலி பிளானிங் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இருந்திருக்கார். அந்த அதில் அந்த மாதிரிலாம் மகாபெரிவாலையே தெய்வமாக வச்சு அவர் வாக்கை காப்பாற்றிட்டு இருந்தார் சுவாமிகள். அதனால் அவருக்கு நிறைய குழந்தைகள் இருந்தது, அந்த குழந்தைகளுக்கு எல்லா கடமைகளையும் ஆற்றினார், கடன் வாங்கியாவது சாப்பாடு போட்டு படிக்க வச்சு அவளுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சுவாமிகள் பண்ணார். அந்த மாதிரி சுவாமிகள் இருந்தார். அதனால் அவர் முதல்ல நான் முதல் நாள் நான் அவரை பார்த்து அந்த பக்கத்தில் அந்த பொண்ணு பலிப்பு வந்து விழுவா அந்த சுச்சுவேஷனை பார்த்த பின்னா, அடுத்த வாரம் நான் போனபோது சுவாமிகள் வந்து வந்தியா நீ வரமாட்டேன்னு நினச்சேன், போன வாரம் இங்கே வந்து பாத இதை பார்த்த பின்ன அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி அவருடைய சுவாமியுடைய அந்த அவரை சுற்றி இருந்த அந்த உலகம் வந்து அட்ராக்டிவாக, இப்போ இருக்கிற சுவாமிஜிஸ்லாம் கவர்ச்சி சுவாமியார் மாதிரி சுவாமிகள் இருக்க மாட்டார், பரம சாதுவாக இருப்பார். அந்த கஷ்டங்களெல்லாம் எனக்கே கஷ்டம் இருக்கு பாரு, எனக்கு என்ன பவர் இருக்குது, ஏதோ நம்ம வேண்டிப்போம் பவான் அப்படின்னு சொல்லுவார். அவர்கிட்ட வந்து எதாவது பிரார்த்தனை பண்ணா, ஆனால் அவருக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கும் நிகிரகம் பண்ணுறதுக்கு சக்தி இருந்தது. ஆனால் அதை தெரியாமல் இருக்காது, இப்படி ஒரு நாட்டகம் மட்டும் அவர் சுற்றி ஒரு சுச்சுவேஷன் வச்சுட்டு இருந்தார், தானே கஷ்டத்தில் இருக்க மாதிரி காமிச்சுட்டு இருந்தார். இது வந்து இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் த ஸ்லோகமும் இதுவும் பொருந்துகிற மாதிரி எனக்கு தோணித்து. அதாவது சுவாமிகள் வந்து பார்க்குறவா நினச்சா, இவரே நம்மளை போல் கஷ்டப்படுறார், இவரும் வந்து ஆசையினால் நிறைய குழந்தைகள் பெற்றுன்னு அவஸ்தப்படுறார் அப்படின்னு நினச்சிருந்தா, அதனாலே நிறைய பேர் அவர்கிட்ட வரல. அது ஒரு காரணமாக சுவாமிகள் அப்படியே வச்சுருந்தார், தன்னுடைய மகிமை வழி தெரியாமல் இருக்கிறது நமக்கு நல்லது, நம்ம படிச்சுட்டு ஆனந்தமாக இருக்கலாம்னு இருந்தார். ஆனால் அவரை கொஞ்சம் புரிஞ்சுட்டு யாரெல்லாம் நெருங்கினாலோ அவள் எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் அந்த சத்துவ வழியில் ஒரு பாராயணமோ ஒரு ஸ்லோகமோ ஒரு பூஜையோ சுவாமிகள்கிட்ட பழகினா எல்லாருக்கும் அவர் முயற்சியாக ஒன் அட் அ டைம் ஒவ்வொருத்தருக்கும் அவர் வந்து ஸ்லோகங்கள் சொல்லி கொடுத்துருக்கார். அது இந்த பாதாரவிந்தம் சிவப்பாக இருந்தாலும் நமஸ்காரம் பண்ணுறவாளுக்கு சத்துவ குணம் வெள்ளையை கொடுக்கறது அப்படிங்கிற இந்த பாட்டுக்கு சுவாமியுடைய அவர் வந்து அவர் கிரகஸ்தராக இருந்தாலும் உலக விஷயங்களில் பணத்துக்கு கஷ்டப்பட்டு அப்படி நம்மளை மாதிரி இருக்க மாதிரி இருந்தாலும் அவர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணுவா எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் அந்த நல்ல வழியில் சாத்விகமான வழியில் வரத்துக்கு அவர் அனுகூலம் பண்ணியிருக்கார். அதுக்கு இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் தி ஸ்லோகம் பொருத்தமாக இருக்குதுன்னு எனக்கு தோணித்து உங்களோட இன்னைக்கு பகிர்ந்துக்கலாம். ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராமாம்.